உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன்.
விவிலியம், காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம், பகுதி 21.
உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன்.
எனது அருமை அன்புள்ளங்களே, அந்த ஊர் பள்ளியில் ஓர் இளம் பெண் புதிதாக வேலைக்கு சேர்ந்தார். ஒரு வாரம் சென்றபின் பள்ளியின் நிர்வாகி அவரை அழைத்து கூடுதலாக ஒரு பணியை அவருக்கு கொடுத்தார். வாரத்தில் ஒரு நாள் அவர் அருகிலிருந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்பதே அந்த பணி. நிர்வாகி சொன்னதற்கு மறுப்பு சொல்ல முடியாமல் அந்த பெண் அடுத்த நாள் மருத்துவமனைக்கு சென்றார். படுக்கையில் கிடந்த அந்த சிறுவனை பார்த்ததும் அந்த இளம் பெண்ணுக்கு பெரும் அதிர்ச்சி. ஒரு தீ விபத்தினால் உடலெங்கும் வெந்து போய் படுத்து கிடந்தான் அந்த சிறுவன். இவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டுமா என்று அந்த இளம் பெண்ணின் மனம் தடுமாறியது. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமே என்பதால் அவனுக்கு அந்த இளம் பெண் அரை மணி நேரம் கணக்கு பாடம் சொல்லித்தந்தார். வேதனையில் முனகிக் கொண்டிருந்த அந்த சிறுவன் அவர் சொல்லித்தந்தவற்றை புரிந்து கொண்டது போல் அவ்வப்போது தலையை ஆட்டினான். தீ காயங்களுடன் கிடந்த அவனை பார்க்கவும் தைரியமில்லாமல் ஏதோ ஒரு வகையில் சமாளித்து அவனுக்கு பாடம் சொல்லித்தந்தார் அந்த இளம்பெண். மீண்டும் அடுத்த ஞாயிறு வருவதாக சொல்லி அவர் புறப்பட்டார். உடலெல்லாம் எரிந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தந்தது அந்த இளம்பெண்ணுக்கு வேதனையாக இருந்தது. அடுத்த ஞாயிறு ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணியபடி அவர் வீட்டுக்கு திரும்பினார். இருந்தாலும் அடுத்த ஞாயிறு வந்தபோது அந்த இளம்பெண் சிறுவனை பார்க்க புறப்பட்டார். அவனுக்கு பாடம் சொல்லித்தரவில்லை என்றாலும் அவனை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது அவருக்கு. அவர் அங்கு சென்றபோது மருத்துவமனை வாசலிலேயே அந்த சிறுவனுடைய அம்மா அந்த இளம்பெண்ணை சந்தித்தார்.
நீங்கள்தான் என் மகனுக்கு போன வாரம் கணக்கு சொல்லி தந்தீர்களா
என்று கேட்டார். உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் ஒரு சிறுவனுக்கு கணக்கு சொல்லித் தந்தது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான செயல் என்பதை அந்த தாய் தன்னிடம் சொல்லப்போகிறார் என்று எதிர்பார்த்து அந்த இளம்பெண் பயந்தார்.
கணக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்ததால் தான் நான் அப்படி செய்தேன்
என்று தயங்கி தயங்கி அந்த இளம்பெண் சமாதானம் சொல்ல ஆரம்பித்தார். அந்த தாயோ இளம்பெண்ணின் கைகளை இறுக பற்றி கொண்டார். அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது.
நீங்கள் எவ்வளவு பெரிய உதவி செய்துள்ளீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது
என்று அந்த தாய் சொன்னதும் இளம்பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த தாய் தொடர்ந்து பேசினார்.
நீங்கள் சென்ற ஞாயிறு வருவதற்கு முன் என் மகன் தான் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று அவனே தீர்மானித்து விட்டான். எனவே மருந்து சாப்பிட மறுத்தான். ஆனால் நீங்கள் கணக்கு பாடம் சொல்லித்தந்த நாளிலிருந்து என் மகனிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன. எனக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர ஒரு ஆசிரியரை என் பள்ளி அனுப்பியுள்ளது என்றால் நான் கட்டாயம் மீண்டும் பிழைத்தெழுந்து பள்ளிக்கு திரும்புவேன் என்று என் பள்ளியில் உள்ளவர்கள் நம்புகின்றார்கள் என்றுதானே அர்த்தம் என்று என் மகன் சொல்ல ஆரம்பித்து விட்டான். நீங்கள் வந்து சென்ற நாளிலிருந்து தான் பிழைத்துக் கொள்வோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை என் மகனுக்கு பிறந்து விட்டது. இந்த ஒரு வாரத்தில் அவனிடம் ஏற்பட்டுள்ள மாற்றங்களைக் கண்டு மருத்துவர்களே ஆச்சரியத்தில் இருக்கின்றார்கள். எல்லாம் நீங்கள் செய்த அற்புதம்
என்று அந்த தாய் கண்ணீரோடு சொல்ல சொல்ல அந்த இளம்பெண்ணின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. இந்த இளம்பெண்ணின் அனுபவத்தை இவ்வளவு விவரமாக நான் கூறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அந்த காரணம் இயேசுவின் குணமளிக்கும் புதுமைகளுடன் தொடர்புடையது. அன்பு இதயங்களே, நமது நோய்கள் குணமாவதற்கு காரணங்கள் என்னென்ன? மருந்து, மாத்திரை, மருத்துவ சிகிச்சை இவற்றால் மட்டும் ஒருவர் குணமாக முடியாது. குணம் பெறுவோம் என்ற நம்பிக்கை ஒருவர் மனதில் உதிப்பதுதான் குணம் பெறும் பயணத்தில் அவர் எடுத்து வைக்கும் முதல் அடி.
உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா, இறைவா, அமைதி காண்கிறேன். நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன்.
அன்பு இதயங்களே, நற்செய்தியில் நாம் காணும் புதுமைகளில் இயேசுவை தேடி வந்து நலமடைந்தோர் பலரை சந்திக்கின்றோம். நோயுற்றவரை இயேசு தேடிச் சென்று நலம் வழங்கியதையும் காண்கின்றோம். இன்றும் அன்புள்ளங்களே, இத்தகைய புதுமைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இறைவனையும் அன்னை மரியாவையும் ஏனைய புனிதர்களையும் மையப்படுத்திய பல திருத்தலங்களிலும் நலம் பெறும் புதுமைகள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இவை அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒருவர் மனதில் தோன்றுவதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு. இவற்றில் எதிர்பாராத வழிகளும் பல இருக்கும். தீ காயங்களுடன் போராடி மனம் வெறுத்து மரண வாயிலை நெருங்கிவிட்ட அந்த சிறுவனுக்கு கணக்கு பாடம் சொல்லித்தர வந்த ஆசிரியர் அவரையும் அறியாமல் குணமாகும் வழியை அந்த சிறுவனுக்கு காட்டவில்லையா? அதுபோலத்தான். அன்பு இதயங்களே, அந்த நம்பிக்கை இல்லாதபோது குணம் பெறுவது கடினமாகிப் போகிறது, பல வேளைகளில் இயலாமலும் போகின்றது. நம்பிக்கையற்ற நிலையில் நமக்குள் உருவாகும் மன அழுத்தங்களை யோபு நூலில் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
யோபு நூல் பிரிவு 7. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாட்கள் தரையின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவுகூறுவீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா.
அன்பு நெஞ்சங்களே, இப்போது நாம் கேட்ட இந்த வரிகளை நம்மில் பலர் பலவிதங்களில் சொல்லியிருக்கின்றோம். துன்பங்கள் நம் வாழ்வை நிரப்பும் போது நம்மிடமிருந்து முதலில் விடைபெறுவன எவை? உணவும் உறக்கமும்.
இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன்
என்ற யோபுவின் வார்த்தைகள் நமது உள்ளத்தின் உணர்வுகளை எதிரொலிப்பதாய் உள்ளன. துன்பச் சூறாவளி நம்மை தாக்கும்போது வேரோடு பிடுங்கப்பட்ட மரத்தைப் போல, சுழல் காற்றில் சிக்கிய ஒரு சருகைப் போல, புயலில் சிக்கிய படகைப் போல என்றெல்லாம் நாம் நம்மையே உருவகப்படுத்திக் கொள்கின்றோம். துன்பங்களால் நிலைக்குலைந்து அலைப்பாயும் வாழ்வை யோபுவும் ஓர் உருவகத்தால் இவ்வாறு கூறியுள்ளார்.
என் நாட்கள் தரையின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன.
அன்பு இதயங்களே, உருவகங்களில் நாம் பேசிக் கொண்டிருப்பதால் மற்றொரு உருவகத்தையும் எண்ணி பார்க்கலாம். துன்பம் புதை மணலை போன்றது. புதை மணலில் சிக்கியவர்கள் அந்த புதை மணலிலேயே தங்கள் கவனம் முழுவதையும் செலுத்தி அங்கேயே தங்கி போராடிக் கொண்டிருந்தால் அந்த புதை மணலுக்குள் இன்னும் ஆழமாக புதைந்து போகும் ஆபத்து உண்டு. புதை மணலிலிருந்து நாம் கரையேற வேண்டுமென்றால் உறுதியான ஓரிடத்தில் உள்ள மற்றவரின் உதவி நமக்கு வேண்டும். அவர் நமது கரத்தை பற்றி நம்மை மேலே இழுத்தால் நாம் அங்கிருந்து வெளியேற முடியும். தருமை அன்புள்ளங்களே, புதை மணலில் சிக்கியிருந்த யோபுவின் நம்பிக்கையற்ற கதறலை கேட்டோம். ஆனால் யோபு அங்கேயே தங்கிவிடவில்லை. இறைவன் மீது அவர் கொண்ட நம்பிக்கை அவரை புதை மணலிலிருந்து விடுவித்து உறுதியான பாறையின் மீது நிறுத்தியது என்பதை நாம் அறிவோம். யோபுவைப் போல இறைவன் மீது அசையாத நம்பிக்கை கொள்ள இரக்கத்தின் நற்செய்தி என்று அழைக்கப்படும் லூக்கா நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நற்செய்தியில் பதிவாகியுள்ள நலமளிக்கும் புதுமைகளை கடந்த சில வாரங்கள் நாம் சிந்தித்து வருகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, தன் சொந்த ஊரில் புறக்கணிப்பை உணர்ந்த இயேசு கபர்நாகும் சென்றார். அங்கு தீய ஆவியால் அலைக்கழிக்கப்பட்ட ஒருவரை ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் குணமாக்கினார். இதுவே லூக்கா நற்செய்தியில் பதிவாகியுள்ள முதல் புதுமை. இந்த புதுமையைத் தொடர்ந்து லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கும் வரிகள் இதோ.
லூக்கா நற்செய்தி பிரிவு 4. பின்பு இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த நற்செய்தி பகுதியில் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் என்ற சொற்களை வாசித்தபோது என் மனம் மே 5 வியாழன் மாலையில் வத்திக்கான் புனித பேதுரு பசிலிக்கா பேராலயத்தில் நிகழ்ந்த மாலை வழிபாட்டை அசைப்போட்டது. கண்ணீரை துடையுங்கள் என்ற பெயரில் நடைபெற்ற அந்த மாலை வழிபாடு பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோர் பலரின் கண்ணீரை துடைக்கும் ஒரு நிகழ்வாக அமைந்தது. இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டின் ஒரு சிறப்பு நிகழ்வாக நடைபெற்ற இந்த மாலை வழிபாட்டை பற்றி நம் அடுத்த தேடலில் சிந்திப்போம்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.